பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ரொம்ப பிரபலமான வள்ளுவரனுடைய குரட்பா ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதுதான். வயிற்றுக்கு உணவு இல்லாத போது சிறிது செவிக்கும் ஈயப்படும். சரியா இது? வயிற்றுக்கு உணவு இல்லாத போது சிறிது செவிக்கும் ஈயப்படும். சரியாது? மாத்தி சொல்றனா? மாத்தி சொல்றனா? நம்ம நிலை இப்பதான் இல்லீங்களா? வள்ளுவர் சொல்வது செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். எப்போ வயிற்றுக்கு உணவு தான் முக்கியம் என்கின்ற நிலையில் நாம் இருக்கின்ற வரை நமக்கு ஞானத்தில் இன்னும் நாட்டம் வரவில்லை என்று அர்த்தமா இல்லீங்களா? அதனால நம்ம நிலை இப்ப கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. ஆனா எதிர்காலத்துல வள்ளுவர் சொல்ற மாதிரி செவிக்குணவு சாப்பிட்டாலே நமக்கு பசி எல்லாம் நிறைஞ்சிருமா? எப்படி செவிக்குணவு காதல இந்த ஞான விஷயமான செய்திகளை கேட்டாலே, ஞான சம்பந்தமான செய்திகளை கேட்டாலே காதும் நிறைஞ்சிரும், மனசும் நிறைஞ்சிரும், வயிறும் நிறைஞ்சிருமா? இது சாத்தியமா? சாத்தியமாகணும் இல்லீங்களா? ஆமா. அதாவது இன்னொரு விஷயத்துல கோபமே வராத திருவள்ளுவர் ஒன்னு சொல்லுவார், செவியிர் சுவையுணரா வாயுணவின் மாக்கல் அவியினும் வாழினும் என். கோபமா வள்ளுவர் சொல்ற ஒரே இடம் இதுதான். வெகுளாமை சினம் கொள்ளாமை அதிகாரம் 10 பாட்டு எழுதின திருவள்ளுவர் என்ன சொல்றார், வயிற்று ருசி இந்த வாய் ருசி நாக்குல மட்டும் ருசிய வச்சுக்கிட்டு காதுல யாருக்கு ஞான விஷயங்களை கேட்க வேண்டும் என்கின்ற ருசி இல்லையோ அவர்கள் யார்? மனிதர்கள் அல்ல, அவர்கள் மாக்கள் விலங்கினங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு பசுமாடு அல்லது ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நாய் அதுகிட்ட போய் உட்கார், நான் உனக்கு திருக்குறளை சொல்றேன், உட்கார் நான் உனக்கு அருட்பாவை போதனை பண்றேன் அப்படின்னு சொன்னா அது கேக்குங்களா? அதுக்கு புரியுமா? புரியாது. இப்ப அந்த நிலையில நமக்கு நாக்கு ருசி மட்டும்தான் இருக்குது, ஞானத்துல ருசி இல்ல அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு திருவள்ளுவர் கோபமா சொல்றாரு, நீ செத்து போனா என்ன உசுரோட இருந்தான், நீ இன்னும் மிருக நிலையிலேயே இருக்கிற, கடவுள் தப்பு பண்ணிட்டாரு, உனக்கு மனுஷ தேகத்தை கொடுத்துட்டாரு, காதெல்லாம் கொடுத்துட்டாரு, ஆனா அந்த காதல எப்படி ஞானத்தை ருசிக்கிறதுன்னு உனக்கு தெரியலையே அப்படின்னு கோபமா திருவள்ளுவர் சொல்றாரு. திருவள்ளுவருக்கே கோபம் வருது, ஏன்? நமக்கு கடவுள் மனுஷ பிறவியை கொடுத்திருக்கிறான், மனுஷ தேகத்தை கொடுத்திருக்கிறான். அப்போ அந்த மனுஷ தேகம் இருக்கின்ற பொழுது இந்த ஞான சம்பந்தமான விஷயங்களை, ஆத்மா சம்பந்தமான விஷயங்களை, இறைவன் சம்பந்தமான விஷயங்களை, பரமாத்மா சம்பந்தமான விஷயங்களை கேட்டு நம்ம மேல போயிடணும். இல்லைன்னா மறுபடியும் இந்த ஏணி கிடைக்காது, இந்த உடம்பாகி ஏணி மறுபடியும் கிடைக்காது. மறுபடியும் ஏதாவது ஆடு மாடா புள்ளு புண்டா ஏதாவது பிறந்தோன்னு வச்சுங்க, இந்த வாய்ப்பு போச்சு. மறுபடியும் இந்த வட்டம் வர்றதுக்கு 84 லட்சம் படி இருக்குது. அது எத்தனை லட்சம் வருஷம் ஆகுது? 32 லட்சம் வருஷம் ஆகுதுன்னு ஒரு தடவை கணக்கு போனார் ஒரு ஞானி. இன்னொருத்தர் அதெல்லாம் இல்ல, பல கோடி வருஷம் ஆகுனார் இன்னொரு ஞானி. ஆக இந்த ஒரு வாய்ப்பை விட்டுட்டா போச்சு, நமக்கு மறுபடியும் வாய்ப்பே கிடைக்காது. ஒருத்தர் பக்தர் எத்தனையோ ஜென்மம் தவம் செஞ்சு இறைவா உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு இறைவனுடைய வீட்டு வாசப்படியில போய் உட்காந்துக்கிட்டு இருந்தாராம். போய் சொன்னாங்களாம், ஒரு வினாடி தான் திறப்பாரு, நீ தூங்கிடாதப்பா, தூங்கிட்டேன்னா அந்த வினாடி அவங்க திறந்து மூடிடுவாங்க, அப்புறம் நீ மறுபடியும் 10,000 ஜென்மம் காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னாராம். காத்துக்கிட்டு இருந்து ரொம்ப களைச்சு போய் அசந்து ஒரு வினாடி கண்ணு மூடினாராம். எந்த வினாடி? கதவு திறக்கிற நேரத்துல இவர் கண்ணை மூடிட்டார். போச்சா? கதவை திறந்தாங்க, இவர் உள்ளார வரலன்னு மத்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, கதவு மூடியாச்சு. உட்காந்து அழுகுறாரு, ஐயோ இந்த மாதிரி வாய்ப்பு போயிடுச்சு. ஒரு தடவை ஒரு வினாடி திறந்தாங்க, அந்த வினாடி பார்த்தா எனக்கு தூக்கம் வரணும், பணா பாழா போன இந்த கண்ணு அப்படின்னு கண்ணை பிடிங்க எரிஞ்சாராம். இனிமே என்ன எரிஞ்சு என்ன ஆகுது? அது மாதிரி இந்த மனித தேகம், மனித பிறவி கிடைத்திருக்கின்ற பொழுதே ஞான குருவாகிய வள்ளலார பிடிச்சுக்கிட்டு இந்த ஏணியில ஏறி நம்ம மேல போயிடணும், கடவுளுடைய வீட்டுக்கு போயிடணும். அப்படி இல்லைன்னா போச்சு, மறுபடியும் சிரமப்பட வேண்டியதான். எத்தனையோ பிறவிகளுக்கு பிறகு எப்பாவது தியானத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ஞானம் வரும். என்ன மாதிரி ஞானம் வரும்? ஒரு காட்சி கிடைக்கும், சுங்கப்பட்டானின்ற ஒரு ஊர் கண்ணுக்கு தெரியும், அதுல பிரேமா அவங்க சபை கண்ணுக்கு தெரியும். அந்த பிரேமா சபையில நாம வந்து உட்காந்துக்கிட்டு என்னவோ கேட்ட மாதிரி இருக்குது, இது ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னு ஒரு உணர்வு காட்சி கனவுல வரும். ஆஹா, இது 10,000 பிறவிக்கு முன்னால இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னாரு, நாம கவனிக்கல, அதனால இப்ப என்னாச்சு, நஷ்டமாயி போச்சு, இப்ப மறுபடியும் எப்படி சுங்கப்பட்டானிக்கு போறது? முடியுமா? முடியுமா? முடியவே முடியாது இல்லீங்களா? அதனால வள்ளுவர் சொல்ற மாதிரி ஞானமான விஷயங்கள் கிடைக்கும் போதே கொஞ்ச நேரம் சோத்தெல்லாம் மறந்துடணும். என்ன கொஞ்சம் தானே, அப்புறம் என்ன தலையா வலிக்க போகுது, வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? ஆக 10 நிமிஷம்ன்றது இப்போ 40 நிமிஷம் ஆகிப்போச்சு இல்லீங்களா? சரி, பரவாயில்ல, இனிமேலாவது நம்ம ஞான விஷயத்துக்கு வருவோம். திருவள்ளுவர் நாயனார் என்ன சொல்றாரு தெரியுங்களா? வள்ளலார் சொல்லுகின்ற மரணமிலா பெருவாழ்வை பற்றி, மரணமிலா பெருவாழ்வுன்ற வார்த்தையை பெருமான் திருவள்ளுவர் நாயனார் பயன்படுத்தல, அவங்க பயன்படுத்துற வார்த்தை என்ன தெரியுங்களா? உயிர் நிலை. உயிர் நிலைச்சு நிக்கணும் இல்லையா? எங்க அப்பா இருந்தாங்க, அவங்க 69 வயசுல இறந்து போனாங்க. அவங்க உயிரை யாருக்கு சொந்தம்? அவர் ஒருத்தர் வருவாரு எறும்பு மாட்டு மேல, அவரு கொண்டு போயிட்டாருங்க இல்லையா? அப்புறம் எங்க அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு நோய் கொஞ்ச நாள் இருந்தது, அப்புறம் 67 வயசுல அவங்க உயிரையும் அவங்க கொண்டு போயிட்டான். நான் இவ்வளவு எல்லாம் பேசுறேன், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுதே ஒழிய அதை ஒண்ணு பிடிச்சி தடுத்து நிறுத்த முடியல. முடியுங்களா? நம்மளால முடியாது. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பயில்வான், அவர் பெரிய பயில்வான், நம்மளாலாம் அவரை தடுக்க முடியாது இல்லீங்களா? ஆமா. ஆனா நம்ம உயிரையும் அது மாதிரி அவர்கிட்ட கொடுத்துடலாமா? கூடாது. நமக்கு வேணும், நம்ம உயிர் நமக்கு வேணும். அது என்ன அவருக்கு கொடுக்கறது? நம்ம உயிர் நமக்கு சொந்தமா அவருக்கு சொந்தமா? நமக்கு தான் சொந்தம். நாமளே பிடிச்சு வச்சுக்கிட்டா ஞானின்னு அர்த்தம். நம்ம பிடிச்சு வச்சுக்காம அவர்கிட்ட கொடுத்துட்டா தோத்து போயிட்டோம், ஏமாந்து போயிட்டோம்னு அர்த்தம் இல்லீங்களா? நம்ம வீட்ட யாரோ ஒரு ரவுடி வந்து அடாவடியா நம்மளை தூக்கி வெளியில எரிஞ்சுட்டு அவன் வீட்ட அவன் ஆக்கிரமி பண்ணிக்கிறான்னாக்கா நம்ம உள்ளமாத உள்ளங்களா? விட்டா என்ன அர்த்தம்? நம்ம இழிச்சவாயின்னு அர்த்தம் இல்லையா? இந்த உயிர் நம்மளுக்கு தானே, நம்ம தான் கெட்டியா பிடிச்சிக்கணும். அப்ப எப்படி கெட்டியா பிடிச்சிக்கிறது? அவர் வரும்போது எப்படி அவரோட சண்டை போடுறது? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்களா? இதுக்கு பேர் தான் ஞானம். புஸ்தகம் படிக்கிறது இல்ல, மூச்சை பிடிக்கிறது இல்ல, அதெல்லாம் இல்ல. நம்முடைய கவனத்தை நம்ம கிட்டயே வச்சுக்கிட்டு இருக்கணும், அவர்கிட்ட கொடுக்க கூடாது. நம்முடைய உயிர் நிலையாக நம்முடைய கையில் இருக்க வேண்டும். அது திருவள்ளுவர் நாயனார் எப்படி சொல்றாரு? உண்ணாமை உள்ளது உயிர் நிலை. எப்படி சொல்றாரு பாருங்க, சோறு சாப்பிட்டியா செத்து போவ. இது என்ன வம்பா இருக்கு? சோறு திங்க கூட விட மாட்டாங்க போல இருக்கு. கறி மீன் தான் திங்க கூடாதுன்னு சொன்னாங்க, இப்ப சோறு கூட திங்க கூடாதுன்னு சொல்றாங்க. ரொம்ப ஆபத்தான ஆளுங்கப்பா இந்த சன்மார்கிகள் சொல்றாங்க இல்லையா? ஆமா, உண்மைதான். வள்ளலார் அப்படியே சொல்லுகின்றார், கொஞ்சம் கஷ்டமான பாதை தான், நீங்கள் சாகாமல் பெருவாழ்வுக்கு போக வேண்டும் என்றால் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊரமுது உண்டு நீ ஒழியாதே. அந்தோ 6 சுவைகளோட நாக்குக்கு ருசியா மூக்கு பிடிக்க ஒரு புடி பிடிச்சிங்கன்னா நோய் வந்துடும், செத்து போயிடுவீங்க. அப்ப என்ன செய்யணும்? உணவை குறைச்சிக்கிட்டே வரணும். முழுக்க உணவே நீர்த்திட்டாக்கா அந்த நேரத்துல என்ன ஆகும்? எப்பவும் ஜீவகாருண்யம் பழகி வந்து தியானத்திலேயே இருந்தால் தியான மயமானால் பொசிப்பு மாறும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்வார். இதெல்லாம் படிப்படியா செய்யணும். நேத்து பாடம் சொல்லி கொடுத்தோம் இல்லீங்களா, இந்த உணவை என்னென்ன உணவு சாப்பிடணும், உங்க கையில ஒரு பட்டியல் இருக்கு, அந்த உணவு மட்டும்தான் மளிகை கடைக்கு மார்க்கெட்டுக்கு போகும்போது கையில எடுத்துக்கிட்டு போகணும். ஆனா யார்ட்டையும் வீட்டுக்கு எடுத்துட்டு எங்க எடுத்துட்டு போவாதீங்க, சண்டைக்கு வருவாங்க மத்த கடைக்காரங்க எல்லாம், எங்க பொழப்புக்கு எடுத்துருவாங்க போல இருக்கு. வீட்டுல பத்திரமா வச்சுக்கோங்க, இந்த பொருள்களை மட்டும் உங்களுடைய ஸ்டோர் ரூம்ல கொண்டாந்து வச்சுக்கிட்டு இதை மட்டும் அளவா 2 வேளை 1/2 வயிறு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா மெது மெதுவா இந்த பசியினுடைய தீ குறையும். மெது மெதுவா அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்து உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு அப்படின்னு திருவள்ளுவர் நாயனார் சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம்? 3 விதமான நிலைகள் உண்டு. ஊன் அப்படின்னாக்கா கரிமீன், இந்த புலால் மாம்சம், அதை உண்டால் நரகத்திற்குள் தள்ளப்படுவீர்கள், அந்த நரகத்திலிருந்து வெளியே வர முடியாது. செத்த பிறகு உங்களுடைய ஆத்மா எங்கே போகும்? யாரெல்லாம் புலால் சாப்பிடுகின்றார்களோ அவர்களுடைய உயிர் எங்கே போகும்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அலறுன்னா நரகம்னு அர்த்தம். ஒரே இருட்டா இருக்குமா, எப்படி நீங்க இங்கே கறி மீன் வறுக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்க உடம்ப அவங்க வறுப்பாங்களாம். ஏதோ சொல்றாங்க, எனக்கே பயமா இருக்கு, அதனால நான் இங்க சொல்றது இல்ல. அந்த நரகத்துல தள்ளிடுவாங்களாம், அந்த நரகத்துல இருந்து நம்ம வெளியேற முடியாதான். இது முதல் நிலை. நமக்கு வேணா, நம்ம தான் யாரும் சாப்பிடறது இல்லையா, பயந்துக்காதீங்க, நமக்கு தான் வேலை இல்லையே, அங்க போற வேலையே கிடையாது. சரி, ரெண்டாவது நிலை, இந்த தாவர உணவு அது இதெல்லாம் சாப்பிடுறோங்க, அப்ப என்ன ஆகும்? தாவர உணவு சாப்பிடும் போது மீண்டும் மனுஷ நிலைமை நமக்கு கிடைக்கும். ஏதாவது சில தவறுகள் பண்ணாக்கா தாவரமாவோ மிருகமாவோ பிறப்போம், நரகத்துக்கு நிச்சயமா போக மாட்டோம். இது ரெண்டாவது நிலை. மூன்றாவது நிலை சுத்தசன்மார்க்க நிலை. அந்த சுத்தசன்மார்க்க நிலையில இந்த அறுசுவை உணவை சுத்தமாக நிறுத்தி விட வேண்டும். அப்பொழுது புறப்புற அமுதம் மட்டும் சாப்பிடணும். நேற்று ஒரு பட்டியல் சொன்னோம் பாத்தீங்களா, புறப்புற அமுதம், புற அமுதம், அகப்புற அமுதம், அக அமுதம் எல்லாம் சொன்னோம் பாத்தீங்களா. இதெல்லாம் முதல்ல வெளியில இருக்கிறப்போ கொழுப்பு நீக்கின தேங்காய் பால் இதெல்லாம், அதுக்கப்புறம் நம்ம உடம்புலயே அமுதம் உற்பத்தி ஆகும்னு சொல்றாங்க. அதெல்லாம் தானா நடக்கும். அந்தபடி வருகின்ற பொழுது உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. உயிர்நிலைனா இம்மார்டாலிட்டி, மரணமில்லா பெருவாழ்வு. அதற்கு முதல்ல தகுதி என்ன? இந்த வெளியில இருந்து இருக்கிற இந்த ஆகாரங்கள் எல்லாம் சாப்பிடுறத நிறுத்தணும். அதான் வள்ளல் பெருமான் சொல்வார், ஊரமுது உண்டு நீ ஒழியாதே அந்தோ, ஊரமுது சாப்பிடுற வரைக்கும் செத்துத்தான் போவோம். இதுக்கு பதிலா வேற என்ன சாப்பிடணும்? ஊழியதோ ஊழியும் உளவாமை நல்கும் ஆரம்பது உண்டு என்னோட ஆடேடி பந்து. இதெல்லாம் கடைசி பாடம், இப்பவே கேட்டு மறந்து போகாதீங்க. டாக்டர் ஒரு மாதிரி பாக்குறார், ஏற்கனவே வந்து கூட்டம் கம்மியா வருது சபைக்கு, இவர் எதோ கிளப்பி விட்டு வர்ற கூட்டத்தை கெடுத்துருவார் போல இருக்கேன்னு பிரேமா அம்மாவும் டாக்டரும் பாக்குறாங்க. நீங்க யாரும் பயந்துக்க வேண்டாம், இது கடைசி பாடம். இதெல்லாம் பெருமான் பக்கத்துல இருந்து நமக்கு நடத்தி காட்டுவாங்க. ஆகவே பயப்பட வேண்டியதில்லை. இப்போதைக்கு செய்ய வேண்டிய வேலை, இந்த பட்டியல என்ன உணவு இருக்கோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கோங்க. அரை வயிற்றுக்கு ரெண்டு வேலை மட்டும் சாப்பிட்டுட்டு தூக்கத்தை குறைச்சிக்கிட்டு தியானத்தை அதிகமாக்கிட்டு பிரேயர் பூஜையை அதிகமாக்கிக்கிட்டு நம்ம காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு நேற்று சொல்லி கொடுத்த யோகமெல்லாம் தியானம் எல்லாம் செய்து கொண்டிருந்தாலே நமக்கு நோயில்லாத நிலை வரும், உடலிலே ஆற்றல் கூடும். அப்பொழுது அந்த சுத்த உஷ்ணம் உடலிலே உற்பத்தி ஆகும். அந்த சுத்த உஷ்ணம் அதிகமாக 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 என்னாகும்? இந்த உடல் மாற்றங்கள்லாம் தானாக நடக்கும். நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. சரி ஐயா, இப்படி நான் ஜீவகாருண்யத்துல இல்ல, அன்போட இல்ல, எனக்கு அடிக்கடி கோபம் வருது, நிறைய தூக்கம் வருது, பொறாம வருது, இந்த மாதிரி பிறர் மேல துவேஷம் வருது, வெறுப்பு வருது, இதெல்லாம் விட முடியல, அப்ப என்னையா செய்ய முடியும் அப்படின்னா செத்து போயிடுவீங்க. ஜாக்கிரத, உங்க உயிர் மேல் உங்களுக்கு ஆசை இருந்தால் இதெல்லாம் வேண்டாம். மனசுல எப்பவும் அன்பு இருக்கணும், ஜீவகாருண்யம் இருக்கணும். இல்லன்னா அவர் வந்துருவார். அவர் யாரு? அவர் வந்துருவார். அப்படிதான் நான் சொல்ல, வள்ளுவர் நாயனார் சொல்றார், என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். இப்போ ஒரு மண்புழு இருக்குதுங்க, அதுக்கு முதுகெலும்பு இருக்கா? நமக்கு முதுகெலும்பு இருக்கிற மாதிரி அதுக்கு எலும்பு இருக்குதா என்ன? இல்ல இல்லீங்களா? அதுல எலும்பு, முதுகெலும்பு இல்லாத பிராணி. எலும்பு இருந்தா வெயில் நேரத்துல நாங்க நம்ம நடந்து போறோம், காலு கொஞ்சம் சுடுது, நமக்கு எலும்பு இருக்குது, கொஞ்சம் தாங்கிக்கிறோம். ஆனா அந்த எலும்பு இல்லாத ஒரு மண்புழு மாதிரி ஒரு பிராணி எடுத்து மத்தியான வெயில்ல தார் சாலையில போட்டா என்ன ஆகும்? தாங்க முடியாது, துடி துடிச்சு செத்து போயிடும். அதே மாதிரி முதுகெலும்பு இல்லாத பிராணியை தூக்கி மத்தியான வெயில்ல போட்டா துடி துடிச்சு செத்து போற மாதிரி யாருடைய மனதில் அன்பு இல்லையோ, அன்புதான் முதுகெலும்பு, யாருடைய மனதில் அன்பு இல்லையோ அவங்களை தூக்கி யம தர்மராஜா எங்க போடுவாராம்? வெயில்ல போட்டு கொன்னு போடுவாராம், வறுத்து போடுவாராம். ஏன் மனிதன் மரணம் அடைகிறான் அப்படின்னா, திருவள்ளுவர் நாயனார் நமக்கு என்ன சொல்றாருங்க, உன் மனசுல அன்பு இல்ல. எந்த மனசுல அன்பு இல்லைன்னு அவர் பாத்துக்கிட்டே இருப்பாராம். அறக்கடவுள் தர்ம கடவுள் பாத்துக்கிட்டே இருப்பாராம். ஓ, இந்த ஆளு மனசுல அன்பு இல்ல, போடு, தூக்கி போடு, அவ்வளவுதான், அனுப்பிச்சிருவாரு எங்க அந்த ஊருக்கு. அன்பு நம்ம உடம்புல எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு மரணம் கிடையாது. இது யார் சொல்றாருங்க? திருவள்ளுவர் நாயனார். வள்ளலார் அதை எப்படி நமக்கு சொல்றார்? எல்லாம் திரும்பி அந்த விளக்க பாருங்க, அதுக்கு பேர் என்ன? அணையா விளக்கு. வள்ளல் பெருமான் நமக்கு அருட்பெருஞ்சோதியை எப்படி காட்டியிருக்காங்க பாருங்க. அருட்பெருஞ்சோதி எங்க இருக்குது? தகரப்பெட்டிக்குள்ளார இருக்கு இல்லையா? ஆனா உண்மையாது, தகரப்பெட்டியிலேயே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறாரு. தகரப்பெட்டி இல்ல, சிச்சவையில் விளங்குகின்ற தெய்வம். தகரப்பெட்டி எங்க இருக்குது? இதுதான் தகரப்பெட்டி. இந்த தலை தான் தகரப்பெட்டி. இந்த தகரப்பெட்டிக்குள்ளார அந்த விளக்கு இருக்கு பாத்தீங்களா? அது மாதிரி நம்ம புருவமதிக்குள்ளார நம்முடைய ஆத்மா என்கின்ற சின்ன ஜோதி இருக்குது. அந்த ஆத்மாவினுடைய சின்ன ஜோதியில் இருக்கிற பிரகாசம் தான் அருட்பெரும் ஜோதி. இந்த தகரப்பெட்டியாக இருப்பதை தங்கப்பெட்டியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தகரத்தை எப்படி தங்கமாக்குறது? அதான் ரசவாதம் செய்யறது. நெருப்புல இட்டு அதுக்கு மூலிகைகள் எல்லாம் போட்டு அதை சுட்டீங்கன்னா என்ன ஆகும்? தகரப்பெட்டி தங்கப்பெட்டி ஆயிடும். அது மாதிரி இப்ப தகரம் மாதிரி இருக்குது நம்ம தலை, இந்த தகரம் மாதிரி இருக்கிற தலை தங்கமாக மாறணும். ஏழு தாதுக்களாகிய இந்த உடம்பு சிதம்பரத்துல நடராஜ பெருமானுடைய உடம்பு மாதிரி தங்கமாக மாறணும். எப்ப மாறும்? சுத்த உஷ்ணம், சுத்த உஷ்ணத்தாலதான் இதை மாத்த முடியும். அந்த சுத்த உஷ்ணத்துல மூலிகைகளை போட்டு நம்ம இந்த உடம்ப வேதிக்கணும் இல்லையா? அப்ப கரிசாலையெல்லாம் காலையில் சாப்பிடணுங்களா? அந்த மூலிகைகள்லாம் போட்டா இந்த தகரப்பட்டி என்ன ஆகும்? சுத்த உஷ்ணம் அன்பு என்கின்ற அருள் என்கின்ற சுத்த உஷ்ணம் வருகின்ற பொழுது இந்த தகரப்பட்டி தங்கப்பட்டியா மாறி போயிடும். இந்த மனித தலை என்ன ஆகும்? உண்மையான சிதம்பரம் கோயிலாக மாறி போகும். அப்ப இங்க நடராஜர் வந்து எது மாதிரி ஆடுவார்? அருட்பெருஞ்சோதி வடிவத்துல அருள் ஜோதியாக வந்து உள்ளே நடனமிடுவார். அதை நாம் பார்த்து விட்டால் நாம் அருட்பெரும் ஜோதியாகலாம், சாக வேண்டியதில்லை. இப்ப திருவள்ளுவர் சொல்றதுக்கு வள்ளலார் சொல்ற விளக்கம் புரியுதுங்களா நமக்கு இல்லையா? அப்ப ஏன் அன்பு வேணும்? அன்பு இருந்தாதான் சாகாம இருக்க முடியும். இப்ப இதுக்கு பேர் என்ன? அணையா விளக்கு. அணையா விளக்குன்னா இது இன்னும் இப்படியே விட்டீங்கன்னா இது காலையில வரைக்கும் எரியும், அப்புறம் அணைஞ்சு போயிடும். ஏன் என்ன இல்ல? என்ன இல்லைன்னா அணைஞ்சு போயிடும். அதே மாதிரிதான் புருமத்தியில இருக்கிற நம்ம உயிர் என்கின்ற விளக்கும் என்ன இல்லைன்னா அணைஞ்சு போயிடும். நம்ம உயிராகிய விளக்குக்கு எது என்ன? நல்லெண்ணெய் ஊத்தலாமா, கடல் எண்ணெய் ஊத்தலாமா, பசுநெய் ஊத்தலாமா, எதை ஊத்துறது? எதுவுமே ஊத்த முடியாது. அன்புதான் அதுக்கு, அன்புதான் உயிருக்கு எண்ணெய். அத நீங்க அன்பு என்கின்ற எண்ணெயை ஊத்தலன்னு வச்சுக்கோங்க, அந்த விளக்கு அணைஞ்சு போயிடும். விளக்கு அணைஞ்சு போனா என்ன ஆகும்? பக்கத்து வீட்டுக்காரன் வந்துருவான், எண்ணெயா செத்து நாலு நாள் ஆகுது, நீ பாட்டுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற, புழு புழுத்து போச்சு, இங்க கால்ரா வந்துடும் இந்த ஏரியா பூரா. உடனே கார்பரேஷனுக்கு போன் பண்ணுவான், போலீஸ்காரன் வந்துருவான், நம்மள தூக்கிட்டு போய் எரிச்சிருவாங்க, பொழிச்சிருவாங்க. விடலாமா? விடக்கூடாது இல்லையா? அப்போ நம்ம உயிர் அது அணையாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் ஊத்துறதுக்கு மறந்தோம், அணைஞ்சு போயிடும். அந்த எண்ணெய்க்கு பேர் என்ன? அன்பு ஜீவகாருண்யம். இப்ப தெரியுதுங்களா சாமி ஏன் சொல்றாருன்னு? பல பேர் கேட்பாங்க என்கிட்ட, சார் நீங்க ரொம்ப உஷாரான பேர் வழி, எங்க ஜோபில் இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் பிரேமா அம்மா கிட்டையும் நம்ம டாக்டர்ட்டையும் கொடுத்து அன்னதானம் பண்றதுக்காக ஏதோ தந்திரம் எல்லாம் பண்றீங்க சார், இப்படி என்ன கேட்டிருக்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லப்பா எங்களுக்கு என்ன, அது ஒண்ணும் கிடையாது. நீ கொடுக்கலாம், வள்ளலார் வேற யாரையாவது அனுப்பிச்சு கொடுத்துருவாரு, நாங்க ஏழைங்களுக்கு போட்டுறோம். நீ செத்து போகாம இருக்கணும்ன்றதுக்காக சொல்றோம்பா. வள்ளலார் வந்து பொது நன்மைன்னு சொல்றாரு. இது ஒன்னா நம்பர் சுயநலம். என்ன அப்படி சொல்றீங்க? பின்ன நீ சாவாம இருந்தா எனக்கு என்ன லாபம்? நீ சாகாம இருக்கிறதுக்கு அவர் வழி சொல்றாரு. இல்ல நான் செத்துதான் போவேன்னு நீ பிடிவாதம் பிடிச்சா செத்து போ, எனக்கு என்ன ஆயிப்போச்சு? நமக்கு என்ன ஆகுதுங்க? அவர் செத்து போறதுக்கு ரொம்ப வேகமா இருக்கிறாரு. சரி, நாம என்ன செய்ய முடியும்? சாகாம இருக்கிறதுக்கு வழி சொல்றோம் இல்லீங்களா? ஒரு நோய் வருது, டாக்டர் வர்றாங்க, விநாயகமூர்த்தி டாக்டர் வந்து ஊசியை போட்டு இதெல்லாம் பத்தியம் இருக்கணும்பா, இப்ப காமால இருக்குது, இப்ப போய் நீ இந்த அல்வா சாப்பிடுறது, இந்த எண்ணெய் பதார்த்தம் எல்லாம் சாப்பிடறதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா செத்து போயிடுவே அப்படின்னு. நான் சாப்பிட்டா உனக்கு என்ன ஐயா அப்படின்னு டாக்டர் பார்த்து கேட்டான். சரி, இது முடிவு பண்ணிட்டான், ஒரு உறுதியோட இருக்கிறான், இவன் ஊருக்கு டிக்கெட் வாங்கிறதுன்னு ஒரு உறுதியோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி டாக்டர் என்ன பண்ணுவாரு? உனக்கு வேணும்னா பாருப்பா, உசுரோட இருக்கணும்னா பாரு, இல்லைன்னா. அவர்தான் வள்ளல் பெருமான் சொல்றாரு, நாம உயிரோட இருக்கிறதுக்காக நமக்கு நல்லது சொல்றாங்க, நாம கேட்க முடியாம அவரையே சந்தேகப்பட்டா. இல்ல இல்ல, இவர் வந்து பீஸுக்காக எப்படி சொல்றாருன்னு அவரை நம்ம கோச்சுக்கிட்டோம்னா என்ன அர்த்தம்? சரி, இது ஒரு முடியோட இருக்குது, ஒன்னும் பண்ண முடியாது, விதி முடிஞ்சு போச்சு அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான் இல்லீங்களா? அதனால வள்ளுவர் நாயனார் என்ன சொல்றாரு? என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம் இல்லீங்களா? அப்போ இப்ப தெரியுதா? உண்ணாமை உள்ளது உயிர் நிலம், உயிர் நிலை, ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு. திருவள்ளுவர் நாயனார் என்ன சொல்றார் அதுக்கு? வள்ளுவர் நம்ம வள்ளலார் எப்படி விளக்கம் கொடுக்கிறார் தெரியுதுங்களா? உலகத்திலேயே பெரிய ரகசியம், இன்னொரு பெரிய ரகசியம் இருக்கு, நமக்கு நேரம் இல்ல விரிவாக சொல்வதற்கு. அது சுருக்கமா சொல்றேன். அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை. நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, பத்து புள்ள வித்துக்கோங்க, பத்து பிள்ளைங்களோட நீங்க என்ன செய்யுங்க? சன்மார்க்கத்துக்கு வந்து அன்னதானம், இது மாதிரி ஜீவகாருண்ய பணிகள் எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு வள்ளலார். ஒன்னும் அவரே சாமியார் இல்லையே, அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெள்ளை வெஷ்டிக்காரர் தாங்களே, அவரே வெள்ளை வெஷ்டிக்காரர் தானே, ஆக ஒன்னும் சன்னியாசியெல்லாம் யாரையும் போ சொல்லல பெருமான், வெள்ள உடுப்பு தான், குடும்பத்திலேயே இருக்கலாம் நீங்க. ஆனா இது எதுக்காக, எதுக்காக ஜீவகாருண்யத்தை கணவனும் மனைவியாக இருந்து விருந்தோம்பலும் ஜீவகாருண்யமும் நம்ம செய்ய வேண்டும் என்பதற்காக அவங்க சொல்றாங்க. இன்னொரு ரகசியத்தை பெருமான் சொல்வாங்க, திருவள்ளுவர் மறைச்சு சொல்வார், வள்ளலார் என்ன செய்வார், விளக்கி சொல்வார் இல்லையா. சரி, திருவள்ளுவர் என்ன சொல்றார், கல்யாணம் பண்ணிக்க சொல்றார், கணவனும் மனைவியும் எவ்வாறு ஒருவருடன் ஒருவர் மனம் ஒருமித்து அன்புடன் வாழ்ந்து அன்பை மனதிலே வளர்ப்பது எவ்வாறு. ஒரு நாத்து பாத்தியில வச்சு வளர்க்கிறோம் இல்லீங்களா, அது மாதிரி நம்ம மனசுல அன்பு என்கின்ற பயிரை எவ்வாறு வளர்ப்பது என்று தெரிந்து கொள்வதற்காக நடத்தப்படுகின்ற பாடம் தான் திருமணமும் குடும்பமும் இல்வாழ்க்கை. அவங்க எதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அன்பு என்பது என்ன, இரண்டு உள்ளங்கள் இரண்டு உயிர்கள் எவ்வாறு ஒன்றை ஒன்று நேசிக்கின்றன என்பதை கற்றுக் கொடுக்கின்ற பாடம் தான் குடும்பம். ஒரு உதாரணம் சொன்ன புரியுங்க, அந்த காலத்துல நெருப்பெட்டி கிடையாது, மேட்ச் பாக்ஸ் கிடையாது. எப்போ ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால, அப்ப என்ன செய்வாங்க, சிக்கி முக்கி கல்லுன்னு சொல்லுவாங்க, படிச்சிருக்கீங்களா பள்ளிக்கூடத்துல, ரெண்டு கல் இருக்கும் இங்க நிறைய கொண்டாந்து இந்த இதெல்லாம் போட்டுருவோம், காஞ்ச சருகு இலை தலை எல்லாம் போட்டுட்டு ரெண்டு கல் இருக்கும், அந்த கல்லை பாது பக்கம் மத்தியில வச்சுட்டு இப்படி உரசுவாங்க, ரெண்டு கல்ல உரசுனா என்ன வருங்க, நெருப்பு பொறி வரும் இல்லையா. அந்த நெருப்பு பொறி வந்த உடனே பக்கத்துல இருக்கிற அந்த சருகெல்லாம் கப்புன்னு பிடிச்சுக்கும், அந்த நெருப்பு அவ்வளவுதான். இன்னொரு தடவை நெருப்பு வேணும்னா இது அணைஞ்சு மழை வருது அணைஞ்சு போச்சு, அப்ப இன்னொரு தடவை என்ன பண்ணுங்க, இன்னொரு தடவை கல்லு கொண்டாந்து தேய்க்கணும். நம்ம மாதிரி மேட்ச் பாக்ஸோ இல்ல வந்து இப்போ இப்ப இப்ப இது இருக்குல்ல இந்த அடுப்பு இக்னைட்டர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்போ இப்பெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ், ரெண்டு டெக்னாலஜி நிறைய வளர்ந்து போச்சு, அப்ப இதெல்லாம் கிடையாது. ரெண்டு சிக்குமுக்கி கல்ல போட்டு இப்படி நீங்க தேய்ச்சிங்கன்னா அந்த பொறி பறக்கும், அந்த பொறி பறக்கும் போதே சருகு கொண்டு அதை நெருப்ப பிடிச்சுக்கணும். இதுதான் அந்த காலத்துல நடக்கும். இது மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண் இரண்டு உயிர்கள், அந்த இரண்டு உயிர்களின் உராய்வில் என்ன ஏற்படுகின்றது, ஒரு பொறியாகிய அன்பு ஏற்படும். அந்த அன்பை கொஞ்சம் கொஞ்சமா உரசி உரசி வளர்த்து 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 என்ன செய்யணும், புருவமதியில் இருக்கிற ஆத்மாவை, அது நெருப்பு தான், அன்பாலானதுதான். உயிர்ன்றது என்ன, அன்பு, அன்பின் வழியது உயிர் நிலை. ஆக இந்த இடத்துல கொஞ்சம் நெருப்பு இருக்கு, ரெண்டு கல்லு மாதிரி ரெண்டு உயிர்கள் வந்து உராசுது, உராய்கின்ற பொழுது அங்கே நெருப்பு வருகின்றது, அன்பு என்கின்ற நெருப்பு வருகின்றது. அந்த நெருப்பை உராஞ்சி 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 என்ன பண்றோம், அந்த அன்பு என்கின்ற நெருப்பை வளர்க்கின்றோம். அந்த நெருப்பை எவ்வாறு வளர்ப்பது என்று நாம் குடும்பத்திலேயே தெரிந்து கொண்டால் அதுக்கப்புறம் தான் பக்திக்கு வரணும். கண்ணுக்கு தெரிகின்ற கணவன் மனைவியிடம் அன்பு செலுத்துவது, மனைவி கணவனிடம் அன்பு செலுத்துவது, குழந்தைகளிடம் அன்பு செலுத்துவது, நம்முடைய சுற்றம் உற்றார் பெற்றோர் இவர்களிடம் அன்பு செலுத்துவது, சபையிலே வந்து அன்பு செலுத்துவது, இப்படியே நம்ம அன்புடைய வட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பண்ணிக்கிட்டே வந்து கடைசியில என்ன சொல்றோம், எல்லா உயிர்களின் பேரும் அன்பு செலுத்துவது ஆன்மநேய ஒருமைப்பாடு. சாமி என்ன சொல்றாங்க பாருங்க, யானை முதல் எறும்பு வரை தோன்றிய சரீரங்களில் உள்ள எல்லா ஆன்மாவும் நம்ம தான். அந்த அளவுக்கு நம்மளுடைய அன்பு விரிந்து போய்கொண்டே இருக்க வேண்டும், எங்கேயுமே நிக்க கூடாது. வட்டத்தை நம்ம எப்பவும் குறுக்க கூடாது, பாதியில நிறுத்தக்கூடாது. அந்த வட்டத்தை, அன்பு என்கின்ற வட்டத்தை பெரிதுபடுத்திக் கொண்டே போனா விசாலமாகிக்கிட்டே போகும். கடவுளுடைய மனசு எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு விசாலமாகிக்கிட்டே போகணும். இதை எங்க நம்ம செய்யணும், பாத்தி எது, பாத்தியில நட்டு அது வளர்ந்த உடனே கொண்டு போய் வயக்காட்டுல நடுறோம் இல்லீங்களா. அதே மாதிரி குடும்பம் என்கின்ற பாத்தியிலே நாம முதல்ல நாத்து நட்டு அன்பை இப்படித்தான் வளர்ப்பது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிவிக்கிறதுக்காக தான் திருவள்ளுவர் நமக்கு என்ன பண்றார், இன்பத்து பால் காமத்து பால் அப்படின்ற பெயர்ல 25 அதிகாரங்கள், எவ்வளவு 25 அதிகாரங்கள், 250 பாட்டை எழுதுறாங்க. அந்த 250 பாடல்களை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு கணவன் ஒரு மனைவியிடம் எவ்வாறு அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற 25 வழிகள். அதுல நம்ம 2-3 கூட பண்றது இல்ல, ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஏதோ மிருகங்கள் மாதிரி பிழைக்கிறமே ஒழிய அன்பை எவ்வாறு ஒருவர் மீது ஒருவர் செலுத்துவதுன்னு நமக்கு தெரியல. அப்ப இந்த 25 வழிகள்ல 250 பாடல்கள்ல திருவள்ளுவநாயனார் சொல்லுகின்றார், அன்பை இப்படியெல்லாம் வளர்த்து கொண்டே வர வேண்டும். இத இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி மாணிக்க வாசகர திருவாசகம் தான் உங்களுக்கு தெரியும், ஆனா இன்னொன்னு எழுதியிருக்காங்க திருக்கோவையார், கணவன் மனைவியிடம் அன்பு செலுத்துவது, மனைவி கணவனிடம் அன்பு செலுத்துவது, இதற்கு பேர் இல்ல அன்பு. ஆனால் ஜீவாத்மாவாகிய நாம் கடவுளின் மீது அன்பு செலுத்த வேண்டும். இந்த 25 அதிகாரத்துல ஒரு ஆணும் பெண்ணும் எவ்வாறு அன்பு செலுத்துகின்றார்கள் என்பதை திருவள்ளுவர் சொல்லி காட்டுறார் நமக்கு. அதே மாதிரி மாணிக்க வாசகர் என்ன சொல்றார், மாணிக்க வாசகர் இறைவன் மீது சிவன் மீது அன்பு செலுத்துகின்றார் திருக்கோவையாறுல 400 பாட்டு. இதெல்லாம் படிக்கணும், நம்ம சாஸ்திரம் தானே. மாணிக்க வாசகர் 400 பாடல்களிலே இறைவன் மீது எப்படி பக்தி செலுத்துவது என்று காட்டுகின்றார். வள்ளலார் எவ்வளவு பண்றார் தெரியுங்களா, 1000 பாடல்களுக்கு மேலே எழுதுகின்றார் இறைவனின் மீது எவ்வாறு பக்தி செலுத்த வேண்டும். நாம் உண்மையாக இறைவனின் மீது பக்தி செலுத்தி இறைநிலையை எவ்வாறு அடைவது என்பதற்கான ஒத்திகை தான் நம்முடைய இல்லறம். இதை புரிஞ்சுக்கணும், நம்முடைய இல்லறம் என்பது சிறுநெறி, இறைவனுடைய வீட்டிற்கு நாம் செல்வதற்கு பெயர் பெருநெறி இல்லீங்களா. அந்த பெருநெறிக்கு போவதற்கு இந்த சிறுநெறி ஒரு உதாரணம், ஒத்திகை. இதுவே உண்மை அல்ல. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லா ஆத்மாக்களும் பெண் தன்மை கொண்டதுதான். இறைவன் ஒருவனே புருஷன், இறைவனுடைய ஆன்மா ஒன்றே பேரான்மா, அதுவே ஆன்மகன், அதுவே புருஷன். ஆக எல்லா உயிர்களும் ஒரு கட்டத்துல இறைநிலைக்கு போய் இறைவனுடன் கலக்க வேண்டும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக. இந்த பிறவியில நான் ஆணா இருக்கிறேன், நீங்க பெண்ணா இருக்கிறீங்க, போன பிறவியில நான் பெண்ணா இருந்திருப்பேன், நீங்க ஆணா இருந்திருப்பீங்க, தெரியாது. ஆக உடல் பேதங்கள் எல்லாம் இல்ல, ஆன்மா வந்து சிற்றான நம்மளுடைய ஜீவாத்மாக்கள் பூராவும் பெண் தன்மை கொண்டதுதான். இறைவன் ஒருவனே ஆண், அவனே புருஷன். ஆக மீது நாம் நம்முடைய நோக்கம் என்ன, இறைநிலைக்கு போய் இறைவனுடன் கலக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு அன்பு செலுத்துவது ஒன்றே வழி. இந்த யோகம் தவம் தியானம் இதெல்லாம் இரண்டாம் பட்சம், அன்புதான் நம்மை இறைவனிடம் கொண்டு சேர்க்கும். ஏன், அவன் பேர் அருளாளன், அன்பினுடைய முதிர்ந்த நிலை அருள். அந்த அருள் நிலையை எப்படி நாம் தெரிந்து கொள்வது, அன்பின் மூலம்தான் தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா. அப்போ அந்த அன்பு நிலைக்கு எவ்வாறு செல்வது என்றுதான் விளக்கம். 250 பாட்டுல வள்ளுவ நாயனார் நமக்கு சொல்றார், வள்ளலார் 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள், இங்கித மாலை, அனுபவ மாலை எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் படிக்கணும், படிச்சாதான் எவ்வாறு இறைவன் மீது அன்பு செலுத்துவது என்று தெரியணும். இறைவனை நினைத்து பக்தியில அழுதுகிட்டே இருப்பாராம், இறைவா எப்பொழுது வந்து நீ என்னை அழைத்துக் கொள்வாய், எப்பொழுது என்னுடைய உடலில் நீ வந்து இறங்கி என்னுடைய உடலை அருட்பெருஞ்சோதியாக மாற்றுவாய் அப்படின்னு அழுதுகிட்டே இருப்பாரலாம். நமக்கு எங்கே அந்த மாதிரி பக்தி எல்லாம் வராது. நமக்கு வர்றது என்ன பக்தி, இங்கே சபை என்னைக்கு வியாழக்கிழமை நடத்துறீங்களா, வெள்ளிக்கிழமையா, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. நமக்கு வெள்ளிக்கிழமை வந்தாதான் பக்தி வரும், மத்த நாள்லாம் நமக்கு பக்தி வராது இல்லையா. அப்படி இல்ல, இறைவனை தவிர வேற எதுவும் வேண்டான்னு 24 மணி நேரமும் அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. அதுக்கு வந்து பெருநெறி. அவ்வாறு பெருநெறிக்கு வருகின்ற பொழுது சில உடல் மாற்றங்கள் ஆகும். அது என்ன உடல் மாற்றங்கள் ஆகும், வெளிப்படையாக இதுவரை யாரும் சொல்லல, வள்ளலார் தான் கருணையினால சொல்லுகின்றார். அவர் என்ன சொல்லுகின்றார், நாம் எல்லாம் எவ்வாறு பிறந்தோம், நம்ம தாய் வயிற்றுல பிறந்தோம். இந்த தாய் வயிற்றுல இந்த நாபின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுல இருந்து ரெண்டு கொடிகள் இருக்கு, ஒன்று கீழே இறங்குகின்றது, நாம் அந்த கீழே இருக்கின்ற கொடியில் இருந்து நாம் பிறந்தவர், இது சிறுநெறி. ஆகவே அணு அளவு சிற்றணு அளவு நாம் ஆன்மாக்களாக தேக வடிவம் எடுத்து மனிதர்களாக இங்கே இருக்கின்றோம். ஆனால் வள்ளலார் என்ன சொல்றார், இறைவன் எங்கே இருக்கின்றான், புருவ மத்தியில் இருக்கின்றான், இது மேலேறும் வீதி. அப்ப பெருமான் என்ன சொல்கின்றார், அந்த கொடியை பாருங்கள், கொடி கட்டி கொண்டோம், இனி அகத்தில் இருக்கின்ற அனுபவங்கள் புறத்தில் அனைவருக்கும் புரியும். என்ன கொடி கட்டுறாரு, மேல மஞ்சள் கீழே வெள்ளை, அதான் சன்மார்க்க கொடி. கொடி வச்சிருக்கீங்களா, கொடி கொடி இல்ல, ஆக கொடி கட்டிக்கணும். அப்போ வள்ளல் பெருமான் ஒரு கொடியை கட்டிட்டு என்ன சொல்றார், நம்முடைய நாபியிலிருந்து இந்த துப்புள்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல இருந்து புருவ மத்தி வரைக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நாடி போகுது, அதுக்கு பேர் தான் நடுநாடின்னு சொல்றது. அந்த நடுநாடியிலேதான் நடராஜன் என்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கின்றார். நடுநாடி நடுநாடி நடராஜ பதியே, பதினா வீடு, நமக்கு இந்த வீட்டுல வாழ்ற மாதிரி நடராஜர் என்கின்ற அந்த தெய்வம் எங்கே வாழுகின்றது, நடுநாடியில் வாழுகின்றது. அந்த நடுநாடி இங்கே இந்த வயிற்றுடைய தொப்புள்ள இருந்து புருவ மத்தி வரைக்கும் ஒரு நாடி மேலே போகுது. போனா அந்த நாடியினுடைய உச்சியில அந்த கொடி கம்பத்துக்கு மேல என்ன ஆகுது, ஒரு ஜவ் இருக்குது, கொடி பறக்கிற மாதிரி, அந்த துணியை பறக்குது இல்லீங்களா, அது மாதிரி ஒரு ஜவ் இருக்குது. அந்த ஜவ்ல மேல்பாகம் மஞ்சள், கீழ்பாகம் வெள்ளை இல்லையா. மேல்பாகம் மஞ்சள், கீழ்பாகம் வெள்ளை. அப்போ நம்முடைய ஜீவ நீரை நம்முடைய வாசி யோகத்தாலேயோ அல்லது ஜீவகாருண்யத்தாலேயோ இங்கே வயிற்றினுடைய நாவியிலிருந்து புருவ மத்தி வரைக்கும் ஆவியாக்கி நாம் மேலே ஏற்றினால் விந்துவானது வரவிந்து என்கின்ற வெள்ளையாக இங்கே மாறும். இறைவனுடைய மஞ்சள் தேகம் அந்த சிரோணிதம் என்பது இங்கே பரணாதமாக வரும். இந்த இரண்டும் கலந்தால் அங்கே இப்பதானே சொன்ன சிறப்பு என்னும் செம்பொருளாக இந்த வெள்ளையும் மஞ்சளும் கலந்தா என்ன வரும்? சேப்பு வரும் இல்லையா? தாய்மார்கள் வீட்டுல செய்யறாங்களே ஆரத்தி எடுக்கிறாங்களே அதுக்கு என்ன அர்த்தம்? அதான் கொஞ்சம் சுண்ணாம்பு கொஞ்சம் மஞ்சள் ரெண்டும் கலந்தா சிகப்பாயிடும். ஆக இங்கே பரவிந்துவும் பரணாதமும் புருவ மத்தியிலே கலந்தால் அங்கே சிகப்பான அந்த செந்நிற துளி, அந்த துளியில் இருந்து நாம் மாற்றி பிறப்போம். அவ்வாறு மாறி பிறந்தால் நாம் ஞானியாகிவிடும். அப்பொழுது ஒரு உடம்பு தோன்றும், அது ஞான உடம்பு. அந்த ஞான உடம்பு யாருக்கு கிடைக்கின்றதோ அவர்கள் சாக மாட்டார்கள். இதுதான் அந்த கொடியினுடைய அர்த்தம். இதை வெளிப்படையாக சித்தர்கள் சொல்லவில்லை. மாற்றி பிறக்கும் வகையறியனே, மீண்டும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து இந்த மனித பிறவியை பெற்று நான் துன்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமா? இப்படி எல்லாம் திருமூலர் கேட்பாரு, சித்தர்கள் கேட்பாங்க. ஆனா இது என்ன, இவங்களே புலம்புறாங்களே, நமக்கு புரியலையே. நம்ம ஏதோ விளக்கம் வேணும்னு சொல்லி இவங்க கிட்ட வந்தா இவங்களே மாற்றி பிறக்கும் வகையறியேனேன்னா அதிகாரிட்ட பாடம் கேட்கறது சந்தேகம் கேட்கறது போறோம். வாத்தியாரே எனக்கு புரியலன்னு என்ன பண்றது? இப்படிதான் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தன. வள்ளலார் அமைச்சு இறைவன் என்ன பண்ணாரு? இதனா தெளிவுபடுத்திட்டு வாப்பா. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உள்ளே காரண சரீரத்திலே, சூக்ம சரீரத்தில் கூட இல்லை, காரண சரீரத்திலே இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த அமைப்பை தியானத்தில் தான் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது ஜீவகாருண்யம் செய்கின்ற பொழுது உணர்வு நுட்பமாகும். அந்த உணர்வு நுட்பமான பிறகு நீங்கள் தியானம் செய்தால் இந்த கொடியை உங்களுடைய வயிற்றிலிருந்து புருவ மத்திய வரையில் ஏறுகின்ற நாடியினுடைய உச்சியில் நீங்கள் அந்த கொடியை பார்க்கலாம். அந்த கொடியிலே இருக்கின்ற வெள்ளையும் மஞ்சளையும் இணைத்தால் பரவிந்தவும் பரணாதமும் சக்தியும் சிவனும் இங்கேயே இறைந்து முருகப்பெருமானை போல் நீங்களே மாறி பிறப்பீர்கள். இதற்கு பெருநெறி என்று பெயர் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக வள்ளல் பெருமான் சொல்றார். இன்றைய சத்சங்கத்தை நம்ம கொடி தியானத்தோடு நிறைவேற்றுகின்றோம். ஆக நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. நேற்று இந்த பயிற்சி சொல்லிக் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. இந்த கொடி தியானம் வேற எந்த மார்க்கத்திலும் யாருக்கும் தெரியாது. இது பரம ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த கொடி தியானம் தெரியாமல் நம்முடைய புருவ மத்திய வரைக்கும் இந்த ஜீவனியர்கள் மேலே போகாது. நம்முடைய உயிராற்றல் வீணாகி கொண்டுதான் இருக்கும். கண்ணை மூடிக்கோங்க, புருவ மத்திய நோக்கி மனசை வச்சுக்கோங்க. எப்பொழுது தியானம் செய்தாலும் முதல்ல என்ன செய்யணும்? குரு தியானம் செய்ய வேண்டும். அப்போ புருவ மத்தியில வள்ளலாரனுடைய உருவத்தை பாருங்கள். இங்க சாமி பாத்துக்கோங்க. ஒரு தடவை ஐயா போட்டோ உங்க பாத்துங்க, எப்படி உட்கார்ந்து இருக்காங்க பாத்துக்கோங்க. பாத்துக்கிட்டீங்களா? நம்முடைய தலை அவருடைய கால், அவருடைய கால் நம்முடைய தலையின் மீது இருக்க வேண்டும். அது மாதிரி வச்சுக்கிட்டு, ஐயா இந்த தியானத்துல எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும், நீங்க துணை புரியணும் என்று அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஒரு நிமிடம் குரு தியானம். திருவருட் பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே போற்றி போற்றி சொல்லுங்க. திருவருட் பிரகாச, திருவருட் பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே போற்றி போற்றி. மூணு தடவை சொல்லுங்க. திருவருட் பிரகாச வள்ளலாரின் திவ்ய திருவடிகளே போற்றி போற்றி. திருவருட் பிரகாச வள்ளலாரின் திருவடிகளே போற்றி போற்றி. இப்போ பெருமான்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. தியானம் செய்ய போறோம், இந்த தியானத்துல எங்களுக்கு வெற்றி அடைய வேண்டும் ஐயா, நாங்கள் மீண்டும் பத்திரமாக உணர்வு நிலைக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. குரு தியானம் செய்யாம எந்த தியானத்துக்கும் எப்பவும் போக கூடாது. யார் சொல்லி கொடுத்தாலும் செய்யுங்க, வேணான்னு சொல்லல. அங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாது நம்ம எப்பவும் சொல்றது இல்லை. ஆனால் யார் சொல்லி கொடுத்தாலும் குரு தியானத்தை செய்து குருவினுடைய அந்த கவசத்துடன் தியானத்திற்கு உள்ளே போங்கள். கண்ணை மூடிக்கோங்க. இப்பொழுது ஜோதி தியானம். ஜோதி தியானத்தில் என்ன பண்றோம்? மகாமந்திரத்தை சொல்லிக்கொண்டே புருவ மத்தியிலே அந்த ஜோதி இருக்கின்றதாக பாவனை செய்து கொண்டு நாம் அதை பார்க்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அந்த புருவ மத்தியை பாருங்க. இப்பொழுது கண்களை திறக்காதீங்க. கொடி தியானம் உங்களுடைய வயிற்றில அந்த நாபியிலிருந்து ஒரு நாடி மேலே ஓடுகின்றது. அந்த வயிற்றிலிருந்து மார்பு குழி வரை அந்த நாடி வந்திருக்கின்றது, உங்களுக்கு தெரிகின்றது. மார்பு குழியிலிருந்து நெஞ்சு குழி வரை அந்த நாடி வருவது தெரிகின்றது. நெஞ்சு குழியிலிருந்து உறவு மத்தியம் வரை அது மேலே ஏறுவது உங்களுக்கு தெரிகின்றது. ஆக நாபியிலிருந்து உறவு மத்தி வரை நேராக ஒரு நாடி ஓடுவதை நீங்கள் கற்பனையால் இப்பொழுது பார்க்கின்றீர்கள். அந்த உறவு மத்தியிலே ஒரு ஜவ்வு இருக்கின்றது. அதனுடைய மேல்பாகம் மஞ்சளாக இருக்கின்றது, கீழ்பாகம் வெள்ளையாக இருக்கின்றது. ஆக இந்த கொடி முழுவதும் இப்பொழுது உங்களுடைய கண்களுக்கு தெரிகின்றது. உங்களுடைய அந்த முதுகந்தண்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த தண்டிலே மத்தியிலே சூக்கும காரண உடம்பிலே இந்த நாடி இருக்கின்றது. நாவியிலிருந்து புருவ மத்தி வரைக்கும் செங்குத்தாக ஒரு நரம்பு ஓடுகின்றது. அதனுடைய இறுதியிலே புருவ மத்தியிலே ஒரு ஜவ்வு மஞ்சளும் வெள்ளையும் தெரிகின்றது. அதையே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த மாதிரி ஒரு கற்பனை செய்துக்கோங்க, பின்னால கற்பனை நிஜமாகும். இப்பொழுது உங்களுடைய உயிராற்றலானது நாபியிலிருந்து மேலே ஏறுகின்றது. மேலே ஏறி அங்கே வெண்மையான பகுதியை அடைந்து மஞ்சளான பகுதியுடன் அது கலக்கின்றது. ஒவ்வொரு வினாடியும் அது மேலே போறதை நீங்க உணர்றீங்க. இந்த ஜீவநீர் மேலே ஏறுகின்றது. இப்பொழுது அந்த வெண்மையான ஒளியும் மஞ்சளான ஒளியும் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று கலக்கின்றது. சிவப்பான ஒளியாக அது மாறுகின்றது. அந்த சிவப்பான ஒளியிலிருந்து ஜோதி வடிவமான ஒரு குழந்தை தோன்றுகின்றது. அது நீங்கள்தான், வேறு யாரும் இல்லை. அந்த ஒளி குழந்தையின் முகம் உங்களுடைய முகமாக இருக்கின்றது என்கின்ற பாவனையுடன் அதை பார்த்துவிட்டு ஆசீர்வதியுங்கள். பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மெய்யன்பர்களே தாய்மார்களே, இது பரம ரகசியமான ஒரு தியானம். இது எந்த அளவுக்கு நீங்க செய்றீங்களோ அப்பொழுது இந்த கற்பனை தேவைப்படாது. நிஜமாகவே நம்முடைய காரண சரீரத்தில் இப்படி ஒரு நாடி ஓடுகின்றது. பெருமானுடைய அனுபவத்தில் கண்டு சொன்னது இது. யாருக்கு அந்த அனுபவம் வாய்க்கின்றதோ அவர்கள் மாற்றி பிறப்பார்கள், ஒளி தேகம் பெறுவார்கள். இப்பொழுது ஒரு சங்கல்பத்தோடு இந்த சத்சங்கத்தை நாம் நிறைவு செய்கிறோம். நான் சொல்லுங்க, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் குழந்தை. நான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் குழந்தை. ஆகவே நானும் ஒரு நாள் அருட்பெருஞ்சோதி ஆவேன். ஆகவே நானும் ஒரு நாள் அருட்பெருஞ்சோதி ஆவேன். அதற்கு முதலில் நான் அருள் நிலையை அடைய வேண்டும். அதற்கு முதலில் நான் அருள் நிலையை அடைய வேண்டும். அருள் நிலையை அடைவதற்கு பேதம் பார்க்காது எல்லா உயிர்களையும் சமமாக என்னை போல் பாவித்து ஜீவகாருண்யம் செய்வேன். இந்த அரிய வித்தையை எனக்கு கற்றுக் கொடுத்த வள்ளல் பெருமானுக்கு நன்றி நன்றி. அவரை இந்த உலகுக்கு அனுப்பிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு நன்றி நன்றி. இந்த சங்கல்பத்தை காலையிலையும் மாலையிலும் சொல்லணும். அப்படிதான் நம்முடைய உண்மையான அடையாளம் என்பது அற்பமான மனித பிறவி அல்ல. நாம் யாருடைய குழந்தை? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் குழந்தை என்கின்ற ஒரு தைரியம் வரும். நாம எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. சாமி சொல்றாங்க, ஆண்டவர் உள்ளும் புறத்தும் இருந்து எப்பொழுதும் நம்மை காப்பாற்றிக் கொண்டே இருப்பதால் கவலைப்படுவதற்கோ பயப்படுவதற்கோ காரணமே இல்லை. அந்த தைரியம் நமக்கு வரணும். இந்த சங்கல்பத்தை நம்ம சொல்ல 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 இது இந்த இதுல நமக்கு ஆழமான நம்பிக்கை ஏற்பட ஏற்பட வாழ்க்கையிலுடைய பிரச்சனைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகிவிடும். நாம ஏற்கனவே செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சுகமும் வரும், துக்கமும் வரும். அதையெல்லாம் பெரிதாக நினைக்காமல் இந்த ஆழமான திடமான சங்கல்பமே பாதி வெற்றின்னு சாமி சொல்வாங்க. ஆக நாம் நஷ்டமடைய மாட்டோம் என்கின்ற திடமான சங்கல்பமே பாதி வெற்றியும்பாங்க. காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த சங்கல்பத்தை நீங்க காலையிலயும் மாலையிலயும் தவறாம சொல்லணும். ஆண்டவருக்கும் உள்ளலாருக்கும் நன்றி சொல்லணும். சொல்லாங்களா? எதுக்கும் பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே இல்லையா? நாம் அஞ்சுவதற்கு காரணமே இல்லை. வள்ளல் பெருமானும் ஆண்டவனும் இருந்து தன பிறவிகள் ஆனாலும் சரி, நம்முடைய உயிர் எந்த உலகத்தில் இருந்தாலும் எந்த காலத்தில் இருந்தாலும் நமக்கு கவலையே கிடையாது. பெருமான் பாத்துக்குவார், அந்த நிம்மதியோட போங்க. எல்லாவரையும் எல்லாரையும் காப்பாற்றுவதற்கு வள்ளல் பெருமான் இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையுடன் இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்கிறேன். இந்த அற்புதமான சத்சங்கத்தை ஏற்படுத்திய நம்ம பிரேமா அம்மாவுக்கும் டாக்டர் விநாயகமூர்த்திக்கும் மற்றும் இங்கே இருக்கின்ற இந்த சபையினுடைய பொறுப்பாளர் அனைவர்களுக்கும் அவருடைய திருவடிகளை வள்ளல் பெருமானுடைய திருவடிகளாக நினைத்து வணங்கி விடைபெறுகிறேன். வாழ்க 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 அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை. இந்த பயிற்சிகளை எல்லாம் செய்துகிட்டு வாங்க. நேத்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 7-8 தியான முறைகள் யோகங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் செய்துகிட்டு வாங்க. அடுத்த முறை வருகின்ற பொழுது இதற்கு அடுத்த பயிற்சிகள் எல்லாம், இது ஃபர்ஸ்ட் லெவல், முதல் நிலையில இருக்கு ஆரம்ப நிலை. இரண்டாவது நிலையில இருக்கிற யோகங்கள் தியானங்கள்லாம் நிறைய ஐயா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றாக செய்வோம். ஆனா பயிற்சி செய்யணும்,